நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்கிறவங்க நம்ம பல்கலைக்கழக மாணவர்கள், முதுகலை வேளாண் விரிவாக்கம் படித்துக் கொண்டிருப்பவர்கள். எதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க? இன்னைக்கு நம்ம வானொலி நிலையத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்க போகுதுங்க. பங்கேற்கிறவங்க இந்த மாணவர்கள் தான், நடுவரும் ஒரு மாணவர் தான். பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க, சரியா? இன்னைக்கு நடக்கிற பட்டிமன்றத்தோட தலைப்பு, இப்போ நமக்கு தேவையானது அங்கக விவசாயமா அனங்கக விவசாயமா? காலத்துக்கு ஏற்ற நல்ல பொருத்தமான தலைப்பு தானே. சரி, வாங்க ரெண்டு அணியினரும் என்ன கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு கேப்போம்.
விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு இன்றியமையாத ஒன்று. அவ் உணவுப் பொருட்களுக்கு ஆதாரமாக அமைவது விவசாயம். இன்றைய காலகட்டத்தில் விவசாயத்தை பார்த்தோம்னா வலிமை குறைந்து காணப்படுகிறது. நம்ம அன்றாட செய்தித்தாள்கள் என்னென்ன படிக்கிறோம், விவசாயிகள் தற்கொலை, விவசாய பொருட்கள் விலை குறைவு, இதை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்க்கணும்னா மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு. மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு நம்ம உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியது அவசிய கடமை. இன்று நாம் எடுத்திருக்கும் தலைப்பு, இன்றைக்கு நமக்கு தேவைப்படும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு சிறந்த ஒன்று அங்கக வேளாண்மையா இல்லை அனங்கக வேளாண்மையா? அங்கக வேளாண்மை என்று நம்மிடையே பேச வந்துள்ளது செல்வி பிரீத்தி அவர்களும் செல்வி நித்யா அவர்களும். இல்லை இல்லை, அனங்கக வேளாண்மை தான் சிறந்தது என்று நம்மிடையே வாதாட வந்துள்ளவர்கள் திருமதி ரூபினா, செல்வி அர்ச்சனா. அனங்கக வேளாண்மை பற்றி இப்போது நம்மிடையே பேச வருகிறார் திருமதி ரூபினா.
அனைவருக்கும் வணக்கம். நான் பேச இருப்பது அனங்கக வேளாண்மையை பற்றி. இப்ப அனங்கக வேளாண்மை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரசாயன உரங்கள், அப்புறம் பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், புதிய வீர ஒட்டு ரகங்கள் இவற்றை வந்து நம்ம பயன்படுத்தி எப்படி விவசாயத்தை விளைச்சல அதிகமா கொண்டு வர முடியும் அப்படின்றது தாங்க அனங்கக வேளாண்மை. இப்ப எல்லாரும் சொல்றாங்க அனங்க வேளாண்மை உடம்பு கெட்டு போயிரும் அது இதுன்னு. இப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து உயர்ந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாய நிலங்கள் வந்து குறைஞ்சிட்டே வருது. விவசாய நிலங்கள்ல புது புது கட்டிடங்கள் கட்டிடுறாங்க, தொழிற்சாலைகள் கட்டிடுறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து சொற்ப அளவு நிலம் தான் இருக்கு. மக்கள் தொகை வந்து கூடிட்டே வருது. மக்கள் தொகை அனைவருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்துல வந்து நம்ம இருக்கோம். உலக மக்கள் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டிய கடமை வந்து விவசாயிகளை வந்து சார்ந்திருக்கிறது. இந்த விளைச்சலை வந்து நம்ம கூட்டி அனைத்து மக்களுக்கும் உணவளிக்க வேணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அனங்கக வேளாண்மை தான் சரியான தீர்வா வந்து அமைய முடியும். இந்த விளைச்சல் வந்து இதுல கூட்ட முடியறதுனால விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானம் வந்து ஈட்ட முடியறது. இப்ப எதுக்காக விவசாயிகள் விவசாயம் பண்றாங்கன்னு பாத்தாங்கன்னா, அவங்க போடுற ஒரு முதலீடு போடுறாங்கன்னா அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் தேவைப்படுது. அந்த வருமானத்தை வந்து இயற்கை வேளாண்மையை விட அனங்கக வேளாண்மையாலதான் அதிகமா கொடுக்க முடியுது. இயற்கை வேளாண்மையில இப்ப வந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா நீண்ட காலத்துக்கு நம்ம வந்து காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய இடங்கள் வந்து எல்லாருமே ரசாயன உரங்களை பயன்படுத்தி மண்ணை அப்படியே பழக்கி விட்டுட்டாங்க. மறுபடியும் நம்ம இயற்கை வேளாண்மைக்கு மாறணும் அப்படின்னு பார்க்கும் போது அதற்கு ரொம்ப சிரமம் வந்து விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது. மண் அதுக்கு வந்து ஒத்து வரக்கு ரொம்ப காலங்கள் எடுக்கிறது. சரி, இப்ப ஒருத்தர் சொல்றாங்க இல்ல நான் இயற்கை வேளாண்மை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இயற்கை வேளாண்மை வந்து ஒரு 10 ஏக்கர் அவர் போட்டிருக்காருன்னா, அவரோட பக்கத்து நிலத்துல இல்லனா அதை விட கொஞ்சம் உயர்வான் இருக்க நிலத்துல வந்து வேறொரு விவசாயி வந்து அனங்கக வேளாண்மை ரசாயன உரம் பயன்படுத்துறாரு, எல்லாம் பண்றாரு. அப்ப திடீர்னு மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அங்கிருந்து அந்த உரங்கள் வந்து எப்படியும் மழையில அடிச்சுட்டு வந்து இவரோட நிலத்துல படியதான் செய்யும். அப்படி இவரோட நிலத்துல படியும் போது இவர் இங்க எப்படி இயற்கை வேளாண்மை இவர் நடத்த முடியும்? கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு முழுமையான இயற்கை வேளாண்மையாக அமையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றம், இப்ப அது வந்து பெரிய சவாலாக நமக்கு அமைகிறது. இப்ப எல்லாம் குளிர்காலத்துல வெயில் அடிக்குது, வெயில் காலத்துல மழை பெய்யுது, இந்த மாதிரி பருவநிலை மாறிட்டே வருது. மழை வந்து சுத்தமா போயிட்டது. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நம்ம இயற்கை வேளாண்மை நம்பி ஒரு பயனும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அணுக முறைகளான வறட்சி தாங்கும் பயிர்களையும் அதிக மழை எதிர்கொள்ளும் பயிர்களையும் நம்ம வந்து பயிரிட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்ப அணங்கக உரங்களை நம் ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது பயிர்கள் வந்து அதை வேகமாக எடுத்து வளர்ச்சியை காண்பிக்கின்றன. இதே இயற்கை உரங்களில் வந்து பயிர்கள் அந்த ஊட்டச்சத்தை வந்து எடுக்க நீண்ட காலம் எடுக்கிறது. அணங்கக உரங்களை போடும்போது குறைந்த அளவான உரங்களே போதுமானதாக உள்ளது ஊட்டச்சத்துக்கு பயிர்களுக்கு. ஆனால் இயற்கை உரங்கள் டன் கணக்கில் நம்ம வந்து பயிர்களுக்கு போட வேண்டியதா இருக்கு. அது கிடைப்பதும் விவசாயிகளுக்கு சிரமமாக உள்ளது. எனவே இந்த மக்கள் தொகைக்கேற்ற உணவு தேவையை சமாளிக்கவும் விளைச்சலை கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் அணங்கக வேளாண்மையே சிறந்தது என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
திருமதி ரூபினா அவர்கள் ரொம்ப நல்ல கருத்துக்களை நம்ம கிட்ட முன் வச்சிருக்காங்க. பெரிய ஒரு மக்கள் தொகையில உணவு பஞ்சத்தை நம்ம சமாளிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி அணங்கக வேளாண்மை முறை தான் சிறந்தது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவங்க சொன்ன வாதத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது அங்கக வேளாண்மை ரொம்ப ஊட்டச்சத்தை எடுத்துக்கிற விதம் வந்து மெதுவா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்கு, அதுக்கு எதிராக விவசாய நிலங்களும் குறைந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த குறைவான அளவு நிலங்களை வச்சு அதிக மகசூல் பெருகணும், அப்படி பெருகினாதான் உணவு தேவையை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, விவசாயத்துக்கு இன்று இருக்கிற காலகட்டத்தில் தேவையான ஒன்று அங்கக வேளாண்மை தான் அப்படின்னு நம்ம கிட்ட பேச வருவாங்க செல்வி நித்யா அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு வந்து அங்கக வேளாண்மை, அதாவது இயற்கை விவசாயம். அங்கக வேளாண்மையில் இயற்கையான உரங்களை, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் இயற்கையான உரங்களை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுவதே அங்கக வேளாண்மையின் முக்கிய நோக்கமாகும். இதன் நன்மைகள் என்னன்னு பார்க்கணும்னா, அங்கக வேளாண்மையில் மண்ணின் வளம், அதாவது தரம் வந்து பாதுகாக்கப்படுகிறது. அணங்கக வேளாண்மைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ரசாயன உரங்களையும் பயன்படுத்தி மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களும் ஊட்டச்சத்துக்களும் குறைக்கப்படுகின்றன. இதனால் மண்ணின் வளம் குறைந்து காணப்படுகிறது. ஆனா அங்கக வேளாண்மையில் மண்ணின் வளம் அதிகமாக காணப்படுகிறது. அங்கக வேளாண்மையில் வந்து நன்மை தரக்கூடிய பூச்சிகள் வந்து பாதுகாக்கப்படுகின்றன. அணங்கக வேளாண்மை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா களைக்கொல்லி மருந்துகளையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தி நமக்கு நன்மை தரக்கூடிய பூச்சிகளையும் அழிக்கப்படுகின்றன. அங்கக வேளாண்மையில் குறைந்த செலவில் அதிக மகசூலை பெறலாம். அங்கக வேளாண்மையில் பயிர் சுழற்சி முறையினை பயன்படுத்தலாம். அணங்கக வேளாண்மையில் வந்து மண்ணின் வளம் குறைந்து காணப்படுவதால் ஒரு முறை வந்து ஒரு பயிர் போடுறோம், நெற்பயிர் போடுறோம்னா அந்த இடத்துல அதுக்கு அடுத்து வந்தும் நம்ம வந்து அந்த அதே பயிரை தான் நம்ம போட முடியும். ஆனா அங்கக வேளாண்மையில் அப்படி கிடையாது, பயிர் சுழற்சி விதவிதமான பயிர்களை போடலாம். அங்கக வேளாண்மையின் மூலம் கிடைக்கக்கூடிய பயிர்கள் வந்து விதைகள் வந்து அதிக தரம் வாய்ந்ததாகவும் சத்துக்கள் நிறைந்ததாகவும் காணப்படுகின்றன. அங்கக வேளாண்மையின் மூலம் பெறப்படும் விதைகள் வந்து அதிக நாள் நீடித்த திறன் கொண்டவையாகவும் நீடித்த சேமிப்பு திறன் கொண்டவையாகவும் காணப்படுகின்றன. முந்தைய காலத்திலையும் இனி வரப்போற காலத்திலையும் அங்கக வேளாண்மை தான் சிறந்ததாக காணப்படும். இப்ப இருக்கிற காலத்துல வேணா அணங்கக வேளாண்மை சிறந்ததாக மக்களுக்கு தெரியலாம், ஆனா இனி வரப்போற காலத்துல அங்கக வேளாண்மை தான் சிறந்ததாக இருக்கும் சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அட அட, என்ன ஒரு அருமையான வாதம். மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளும் கூட ஒரு உயிர் தானே, அந்த உயிர்களை அணங்கக வேளாண்மை முறையின் மூலம் கொள்கிறார்கள். இதனால் மண்ணிற்கு பல்வேறு நன்மை இயக்கும் உயிரினங்களும் சாகின்றன. அது மட்டுமல்லாமல் பயிர் சுழற்சி முறையும் பயன்படுத்தலாம் அங்கக வேளாண்மையில் அப்படி என்று நம் முன்னே வாதம் வைத்துள்ளார். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, இப்போது இருக்கும் நடைமுறைக்கு தேவையான ஒன்று அணங்கக வேளாண்மை என்று செல்வி அர்ச்சனா அவர்கள் பேசுவார்கள்.
வணக்கம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளைநீரும் வேண்டும் என்று பாரதி அன்று சொன்னார். அன்னைக்கு தென்னமரம் கீற்று இளநீர் எல்லாம் வேணும், ஒரு வீடுன்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு அதிகரிக்கிற மக்கள் தொகையில 2% ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனையை நேரிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா அணங்கக விவசாயத்தை சார்ந்த அதிக உற்பத்தி செய்யும் திறன், சொட்டு நீர் பாசன விவசாயம், விரைவில் பலன் கிடைப்பது, குறைந்த காலத்தில் அதிக மகசூல் கிடைப்பது, இதே தவிர மற்ற எந்த ஒரு முறையும் செயல்படுத்த முடியாது. நம்ம இதான் ஆர்கானிக் முறை அப்படின்னு சொல்றோம், அதாவது பசுமையான விவசாயம் வேளாண்மை அப்படின்னு சொல்றோம். அது எத்தனை நாள் கழிச்சுதான் நம்மளுக்கு அதோட பலன் கிடைக்கும்? 3 வருஷம் நம்ம காத்திருக்கணும். அந்த 3 வருஷத்துக்குள் இருக்கிற அந்த உற்பத்தி நம்மளுக்கு எந்த அளவுக்கு குறையுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ரசாயன உரத்தை சார்ந்த நிறைய கெடுதல் இருக்கலாம், ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு கரெக்டான அளவுல, அதாவது சயின்டிஸ்ட் சொல்ற அளவுல, டாக்டர்ஸ் சொல்ற அளவுல மருந்து சாப்பிட்டாதான் நம்மளுக்கு அதோட கரெக்டான பலன் கிடைக்கும். அதை விட்டுட்டு உற்பத்தி ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதிகமா போட்டுட்டு இருந்தோம்னா விரைவில் என்னாகும்னா அது கெடுதலா தான் முடியும். அணங்கக முறைப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள் அந்த அதனுடைய லெவல்ல மட்டுமே நம்ம பயன்படுத்தணும்னா எந்த விதமான கெடுதலும் கிடையாது. அதுக்கு மேல அளவுக்கு அதிகமா பண்ணா மட்டும்தான் மண்ணுடைய தன்மை இழக்கிறோம். இதுதான் நான் இதெல்லாம் சொல்ல வரேன்.
பாரதி பாட்டில் ஆரம்பிச்சு அனங்கக வேளாண்மை முறை வந்து கெடுதல்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுல அவங்க சொல்ல இன்னொன்னு என்ன கருத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதிகமான அளவு அனங்கக உரங்களை பயன்படுத்துறதால தான் கெடுதல் வருது, அதை அளவறிந்து பயன்படுத்துறோம்னா கெடுதல் கிடையாது அப்படின்னு அவங்க வாதம் வச்சிருக்காங்க. அங்கக வேளாண்மை முறையே சிறந்தது என்று செல்வி பிரீத்தி அவர்கள் நம்முடைய இப்ப பேசுவார்.
அனைவருக்கும் வணக்கம். எதிர் அணியினர் பாத்தீங்கன்னா அழகா சொன்னாங்க, இந்த மாதிரி பொய்ய கோர்வையா எப்படி சேர்த்து வச்சு அதை அழகுபடுத்தி உண்மையா காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அருமையா பேசினாங்க. இப்ப நான் என்னோட தரப்புல வந்து இருக்க உண்மையை பேச வர்றேன். சூரிய கதிரை பாத்தீங்கன்னா எத்தனை திரைகளை போட்டு மறைச்சாலும் அதை எல்லாத்தையும் கிழிச்சிட்டு உள்ள வந்து இறங்கும். அதே போல தாங்க அங்கக வேளாண்மை. அங்கக வேளாண்மைன்றது இயற்கையோட சார்ந்தது. இயற்கையை எப்பவுமே ஆளை நினைக்க கூடாது, இயற்கையோடு சேர்ந்து வாழதான் நடக்கணும். பண்டைய காலத்திலிருந்து இந்தியா கிடையாது உலக அளவுல எல்லாருமே பாத்தீங்கன்னா பண்டைய காலத்திலிருந்து பின்பற்றி வந்த வரிமுறைகள் தான் இயற்கை சார்ந்த வேளாண்மை, அது வந்து அங்கக வேளாண்மை. அனங்கக வேளாண்மை பாத்தீங்கன்னா இப்ப தோணுன மாதிரி எப்படி சொல்றது, குரங்கிலிருந்து மனுஷன் தான் சொல்லலாம், திடீர்னு மனுஷன் தானே அந்த மாதிரி கிடையாது இந்த கருத்து. அங்கக வேளாண்மையோட முக்கியத்துவம் என்னன்னா இயற்கைய பாழ்படுத்தாம சீராக அதோட சேர்ந்து வாழறதுக்கான வழிமுறைகளை பின்பற்றதுதான் அங்கக வேளாண்மை. இதுல என்னன்னா நுண்ணுயிர்களை முக்கியத்துவமா பாக்குறோம், தொழு உரங்கள், இயற்கை கழிவுகள், அந்த மாதிரி சேர்ந்த அங்கக முறையில மூலமா வந்த கழிவுகளை மட்டுமே நம்ம மனசுல வச்சுட்டு அதை வந்து வழிமுறைகளா போர்த்து பண்றதுதான் வந்து அங்கக வேளாண்மைன்றது. நல்லா சொன்னாங்க அக்கா, இந்த மாதிரி வந்து 10 ஏக்கர்ல வந்து ஒருத்தர் வந்து பண்றாரு, இந்த மாதிரி அனங்கக வேளாண்மை முறையில வந்து பண்றாரு, இந்த மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனா 10 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மை விவசாயி ஒண்ணு போயிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒருத்தனை மட்டும் கருத்துல வச்சு சொல்றீங்க, மழை வருது அதுல இருக்க கழிவுகளை எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல போகுதுன்னு. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா நாங்க இங்க பேச வந்திருக்கிறது என்ன, அங்கக வேளாண்மை முறை ஒருவர் மட்டும் பின்பற்றக்கூடாது, அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்னும் கருத்தை தான் நாம சொல்ல வந்திருக்கோம். இந்திய சுதந்திரம் அடைந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கரிம வளமானது 1.5% இருந்தது. ஆனா இப்ப தற்சமயத்துல பாத்தீங்கன்னா 0.5% கூட இல்லைன்றதுதான் உண்மையான நிலவரம். எல்லாம் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வந்து அனங்கக வேளாண்மையில பூச்சிக்கொல்லி உரங்கள் போடுறீங்க, இதனால என்ன ஆகுது, பயிர்ல வந்து நல்ல மகசூல் கிடைக்குது. இப்ப மட்டும் வரப்போறே அதை மட்டும் பாக்காதீங்க, பின்னாடி என்னென்ன இருக்கு, அதுக்கு பின்னாடி என்னென்ன விளைவுகள் இருக்குன்றத நம்ம பாக்குறது இல்ல. ஒத்துக்கிறோம் மகசூலை வந்து பெருக்கி கொடுக்கறது வந்து அனங்கக வேளாண்மையில உடனடியா நடக்குது, ஆனா அங்கக வேளாண்மையில படிப்படியாக நடக்கிறது. ஏன்னா இத்தனை நாள் போட்டு அனங்கக வேளாண்மையில நீங்க எல்லாத்தையும் போட்டு 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 நிலத்தோட தன்மைய வளத்தை வந்து குறைச்சிட்டீங்க. அதை மாறுபடுத்தணும்னா ஒரு நேரம் தேவைப்படுதான். அந்த இடைவெளி காலத்துல வந்து மகசூல் வந்து கம்மியாச்சுன்னா அது வந்து ஒரு குறையாக நம்ம என்ன வேணும்னு சொல்றேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நீங்க ஒரு கடைக்கே போறீங்க, கடையில வந்து 2 பொருட்கள் வச்சிருக்காங்க, இது வந்து அங்கக வேளாண்மை மூலமா வந்த பொருட்கள், இது வந்து அனங்கக வேளாண்மை மூலமா வந்த பொருட்கள். அதுல நீங்க எழுதுவீங்களா லேபிள்ல, இத்தனை பூச்சிக்கொல்லி போட்டோம், இத்தனை உரம் போட்டோம், அதனால இப்படி கிடைச்சது எழுதுவீங்களா, மாட்டோம். அதே வந்து அங்கக வேளாண்மை மூலமா கிடைச்ச பொருட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் நாங்க இந்த பொருட்களை கொண்டு வந்தோம்ன்றது அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. நம்ம மேல்நாட்டுகளை எடுத்துக்கலாம், மேல்நாட்டுகள்ல போய் இந்த மாதிரி அனங்கக வேளாண்மை மூலமா கிடைச்ச பொருட்கள் இது இதுன்னு சொல்லி வித்தீங்கன்னா யாராவது வாங்குவாங்களா, மாட்டாங்க. ஆனா இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மை மூலமா கிடைச்ச பொருட்களை தான் அயல் நாட்டுகளிலும் வளர்ந்த நாடுகளிலும் பின்பற்றாங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டா இப்ப நம்மளோட நிலைமையில வளர்ந்து வரக்கூடிய நிலையில பிரச்சனை என்ன, ஊட்டச்சத்து குறைவு. எத்தனை குழந்தைய வந்து ஊட்டச்சத்து குறைவுனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் தான் அதிகமாக உள்ளனர், வளர்ந்த நாடுகளில் குறைவாக உள்ளனர் இல்லைன்னு சொல்ல வரல, குறைவாக இருக்காங்கன்னு தான் சொல்றோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி அங்கக வேளாண்மை மூலமா கிடைச்ச பொருட்கள்ல வந்து நச்சுத்தன்மை அதிகமாக உள்ளது. அங்கக வேளாண்மை மூலமாக கிடைக்கும் பொருட்களின் நச்சுத்தன்மையானது குறைந்து மிகவும் இல்லாத நிலைமையில் தான் இருக்கின்றது என்னும் கருத்தை வலியுறுத்துகிறேன். ஒளிமயமான எதிர்காலம் வேணும்னு சொல்லி பழைய காலத்துல பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, ஆனா இந்த ஒளிமயமான எதிர்காலம் வேணும்னு நினைச்சோம்னா நம்ம அங்கக வேளாண்மையை தான் பின்பற்ற வேணும்னு சொல்றேன். அக்கா சொல்லிருக்காங்க போய் டன்னு டன்னா கொட்டுறோம், அங்கக வேளாண்மையில வந்து டன்னு டன்னா வந்து எரு இந்த தொழு உரம் எல்லாம் போடுறோம்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அனங்கக வேளாண்மை மூலமா போடுகின்ற உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் தற்போதைய நிலத்துல இருக்க பயிருக்கு மட்டும்தான் பலனை தருமே ஒழிய பின்வரும் காலத்திலுடைய பயிர் விற்கக்கூடிய பொருட்களுக்கு அது வந்து நல்ல உரத்தையோ இல்ல தன்மையோ தராது. அப்பவும் நீங்க வந்து புதிதாக போய் மறுபடியும் தான் உரங்களையும் பூச்சிக்கொல்லியுரையும் போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, கட்டுப்படுத்துவீங்க. ஆனா வந்து இந்த அங்கக வேளாண்மையில வந்து அப்படி கிடையாது. டன்னு டனா கொட்டுறீங்கன்னு சொல்றீங்க, அந்த டன்னு டனா கொட்டுறது ஒரு பயிருக்கு மட்டும் இல்லாம அந்த நிலத்துல தாங்கி இருந்து பின்னே நம்ம போடக்கூடிய பயிர்களுக்கும் அதோட தன்மையை வழங்கி கொண்டே வருகிறது. இது வந்து முக்கியமான கருத்து. முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க, 100 வருஷம் 150 வருஷம் 100 வருஷம் இருந்திருக்காங்க சுமாரா சொல்றேன். இப்ப எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம், 40 தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் எதுனால, இந்த மாதிரி நச்சுத்தன்மை நிறைந்த பொருட்களை சாப்பிடுவதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. ஆனா அங்கக வேளாண்மையை நாம் பின்பற்றுவோமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை தரமானது மட்டும் இல்லாமல், விவசாயிகள் மட்டும் இல்லாமல், அதை சார்ந்து இருக்கும் மக்கள் அனைவருமே அந்த சிறப்பான அம்சங்களை பெற்று இன்னும் நம் வாழ்க்கை தரம் உயரும் என்னும் கருத்தை நம்ம வலியுறுத்துகிறேன். இறுதியாக நான் ஒன்றை கூறி முடிவு பண்ணேன். இயற்கையை எப்பொழுதும் ஆள நடிக்க கூடாது, இயற்கையோடு சார்ந்து வாழதான் வேண்டும் என்று நான் கருத்தை உரிக்கொண்டு, இயற்கையோடு வாழதான் வந்திருக்கிறார் என்று நடுவரை நான் நம்புகிறேன். எனவே இயற்கையே அங்க வேளாண்மையே சிறந்தது என்று தீர்ப்பளிக்குமாறு நடுவர் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.
அடா அடா, என்ன ஒரு பேச்சு, ஏதோ புயல் அடிச்சு விட்ட மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு கலகலப்பை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. பிரித்தி, இயற்கையை ஆளக்கூடாது, இயற்கையோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒளிமயமான எதிர்காலம் வேணும்னா அங்கக வேளாண்மை முறையை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம அங்கக வேளாண்மை முறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும், அனைத்து விவசாயிகளும் அங்கக முறையை பயன்படுத்தினா மட்டுமே முன்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தோடு மட்டும் இல்லாம இப்ப அன்னங்கக வேளாண்மை முறையில பயன்படுத்துற உணவுப் பொருட்கள்ல ஊட்டச்சத்து எல்லாம் குறைவா இருக்கு, அதனால பல்வேறு நோய்கள் எல்லாம் இருக்கு, அதனால மனிதனோட வாழ்நாள் அளவும் குறையுது அப்படின்னு சொல்லி அவங்களோட வாதத்தை வச்சிருக்கிறாங்க. சரிங்க, எல்லாரும் அவங்க வாதத்தை முடிச்சுக்கிட்டாங்க. இப்ப தீர்ப்பு சொல்லணுமா, இத எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருக்குது, மக்கள் தொகை பெருக்கம் தான் இப்ப விவசாயத்தை ரொம்ப பாதிக்குது. அதுக்கேற்ற மாதிரி நிலங்கள்லாம் கட்டிடங்களா மாற்றப்படுவது இது ஒரு பக்கம். அங்கக வேளாண்மை முறையை பயன்படுத்தும் போது ரொம்ப கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனையை சரி பண்ணனா உர மேலாண்மை முறையை பின்படுத்துவது அவசியமான ஒன்று. அனங்கக உரங்களை பயன்படுத்தும் போது சுற்றுப்புற சூழ்நிலும் பெரிய அளவு பாதிக்கிறது. இரு தரப்பினர் வாதத்தையும் வச்சு பார்க்கும்போது அங்கக வேளாண்மையும் அனங்கக வேளாண்மை இவை ரெண்டுக்கிடையே அங்கக வேளாண்மை உணவுப் பொருட்களை ஊட்டச்சத்து விகிதத்தை அதிகப்படுத்துகிறது. ஆனா உரங்கள் அளவு பயிர்கள் எடுத்துக்கிற அந்த விதம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அர்ச்சனா சொன்னாங்க 3 வருஷம் ஆகுது, ஒரு சைடு மக்கள் தொகை பெருகிட்டு போகுது, இருந்தாலும் வந்து நம்ம உணவு உற்பத்தியும் சரிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒருங்கிணைந்த உர மேலாண்மை அந்த முறையை பின்பற்றுறது அவசியம். அங்கக வேளாண்மை முறையில உணவு உற்பத்தியை உருவாக்குவது ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். மறுபக்கம் பார்த்தோம்னா அனங்கக வேளாண்மை முறையும் பயன்படுத்தணும், போதிய அளவில் பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மகசூலும் பெருகணும். அதற்கேற்றவாறு அங்கக அனங்கக வேளாண்மை முறையை பயன்படுத்துவது சிறந்தது என்று கூறி இப்பட்டிமன்றத்தை முடித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இன்றைய சூழ்நிலையில் நமக்கு தேவை அங்கக விவசாயமா அனங்கக விவசாயமா? பட்டிமன்றம் கேட்டீங்க. இரண்டு முறைகளிலுமே இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்களையும் பாதகமான விஷயங்களையும் ரெண்டு அணியினரும் பேசினாங்க. அவர்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்டு நல்ல அருமையான ஒரு தீர்ப்பை நடுவர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த பட்டிமன்றம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422 243 105.